2015 ஆண்டு ஜூன் மாத தென்றலீதழில் அமெரிக்க அனுபவம் பகுதியில் ராஜி ராமச்சந்திரன் அவர்கள் அட்லாண்டாவிலிருந்து எழுதியுள்ள விருந்தோம்பல் இனமரியாது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். 16 வருட காலம் அட்லாண்டாவில் குடியேறி பல இனத்தவருடன் வேலை செய்தாலும் நானுண்டு என் வேலையுண்டு என்றிருக்கும் கூச்ச சுபாவம் எனக்கு. வற்றல் குழம்பு தை சாதம் என்றே பழகிய நாக்கு. எனவே நான் சக பணியாளர்களுடன் உணவகங்களுக்கு போய் உணவுண்ட நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். நான் வேற்றினத்தைச் சேர்ந்த நெருங்கிய தோழியர் சிலரை என் வீட்டில் விருந்துக்கு அழைத்ததுண்டு. ஆஹா ஓஹோ என்று முதலில் புகழ்ந்து விட்டு பிறகு மசால் தோசை, இட்லி, வடை, சாதம், ரசம், பாயசம் என்று எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து கொண்டு சாப்பிட முடியாமல் தர்ம சங்கடத்தில் உட்கார்ந்திருக்கும் அவர்களை பார்க்க பரிதாபமாக இருக்கும். எனவே என் தமிழ்நாட்டு சமையல் பிரதாபங்களை அவர்களிடம் காட்டி சிரமப்படுத்த வேண்டாம் என்று வீட்டுக்கு கூப்பிடுவதை குறைத்து விட்டேன். ஓரிரு முறை கிறிஸ்துமஸ் விருந்துகளுக்கு கூட்டத்தோடு வேற்றினத்தவர் வீடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு அவர்களிடமிருந்து தமது வீடுகளுக்கு வர சொல்லி பிரத்யேக அழைப்பு ஏதும் வந்ததில்லை. சென்ற வாரம் என் மகனின் தைவானிய தோழியின் பெற்றோர் விருந்துக்கு கூப்பிடும் வரை அழைப்பு வந்ததுமே என் மனம் தமிழரின் பண்பாட்டு கூறுகளை அசைபோட ஆரம்பித்தது. இவற்றில் தலையாய இடம் வைப்பது விருந்தோம்பல். அது நம் ரத்தத்தில் ஊறியது. சங்க நூல்களிலிருந்து நவீன நூல்கள் பாடல்கள் வரை விருந்தோம்பலின் புகழ் பாடப்பட்டுள்ளது. மன்னர்கள் புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் விருந்தெடுத்து போற்றிய வரலாறுகள் கதைகளும் ஏராளம். வள்ளுவரின் விருந்தோம்பல் அதிகாரமும் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு பாடலும் என்னை கவர்ந்ததுண்டு. தமிழ்நாட்டின் அன்னச்சாவடிகளும் சத்திரங்களும் மண்டபங்களும் கோவில்களும் பிரசாதங்களும் திருவிழா சமயங்களில் தென் மாநிலங்களில் கீற்று கொட்டகைக்குள் போடப்பட்ட தண்ணீர் பந்தலில் வழங்கப்படும் பானகமும் நீர்மோரும் நம் விருந்தோம்பலை பறைசாற்றுவன. சிவகங்கை நாட்டரசன் கோட்டை வட்டாரத்தில் பிரபலமான என் தாத்தா சுவர்ணமணி டாக்டரும் அவரது சந்ததியினரும் விருந்தினர்களை கவனிக்கும் விதத்தை பார்த்து பலமுறை வியந்திருக்கிறேன். மானாமதுரையில் என் அம்மா அப்பாவும் அதே வழியை பின்பற்றி வந்தார்கள். தெருவில் கொளுத்தும் வெயிலில் தலையில் கூடையை சுமந்து கொண்டு வரும் பெண்களை வீட்டு திண்ணையில் உட்கார வைத்து முதலில் மோரை கொடுத்து விட்டுத்தான் என் அம்மா அவர்களிடம் நெய்யோ காய்கறியோ சுண்டைக்காயோ மாவுடுவோ வாங்குவார். இது போன்ற பல விஷயங்கள் நினைவுக்கு வர உபச்சரணையில் தமிழர்களை மிஞ்ச ஆளில்லை என்ற கர்வம் தலை தூக்கியது. ஆனால் மெலிந்த உடல் கொண்டிருந்தாலும் விருந்தோம்பலில் தமிழருக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்தார்கள் அந்த தைவானிய குடும்பத்தினர். அவர்கள் எங்களை விருந்துக்கு வர சொன்ன நேரம் 7 மணி. அவர்கள் வீட்டுக்கு 40 மைல் தொலைவு போக வேண்டும். 6 மணிக்கு கிளம்ப திட்டம். சாதாரணமாக நேர உணர்வு சற்று குறைந்தே காணப்படும் என் மகன் அன்று என்றுமில்லாத திருநாளாக ஊருக்கு முன்னால் கிளம்பி உட்கார்ந்திருந்தான். என்னையும் என் மகளையும் அவசரப்படுத்தி கொண்டிருந்தான். கிளம்ப 6:15 ஆகிவிட்டது. போகும் வழியில் தாமதத்துக்கான காரணத்தை போக்குவரத்து நெரிசலின் தலையில் போட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தோம். அவர்கள் வீட்டை அடையும் போது 7:15. கோடை காலம் என்பதால் நல்ல வெளிச்சம். முகப்பில் 7-8 படிகளுடன் வீடு சற்று உயரத்தில் மிடுக்காக வீற்றிருந்தது. வெளியில் களை ஒன்று கூட இல்லாத நன்கு பராமரிக்கப்பட்ட புல்வெளி. 3 வாரங்களுக்கு ஒருமுறை புல் வெட்டுவதே எங்களுக்கு பிரம்ம பிரயத்தனம். தந்தையார் 3 நாட்களுக்கு ஒருமுறை புல்வெளியை சீ செய்வாராம். அழைப்பு மணியை அடித்ததும் தைவானிய பெற்றோர் மகள் மகன் ஆகியோர் இன்முகத்துடன் கதவை திறந்து வரவேற்றார்கள். தாயாரின் இடுப்பில் கை குழந்தை போல் ரீஸ் என்ற நாய்க்குட்டியும் வரவேற்றது. எனக்கு சிறுவயது முதலே நாய் என்றால் இனம் தெரியாத பயம். 2 வருடங்களுக்கு முன் ஒருமுறை வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகில் நடைபாதையில் போய்க் கொண்டிருந்த போது எதிரே ஒரு போலீஸ்காரர் கையில் நாயுடன். அந்த நாயை பார்த்து பயந்து தமிழில் கத்திக்கொண்டு சாலையில் இறங்கி ஓடினேன். அதிர்ஷ்டவசமாக வண்டி ஏதும் வரவில்லை. போலீஸ்காரர் கோபமாக ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டார். என் மேல் சந்தேகம் ஏற்பட்டு நாயை என் மேல் முகர்ந்து பார்க்க வைத்திருந்தால் இன்னும் கஷ்டமாக போயிருக்கும். எனது நாய் பயம் தைவானிய குடும்பத்தாருக்கு முன்கூட்டியே தெரியும். எனவே ரீசை கீழே விடாமல் நாங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் தூக்கியே வைத்துக் கொள்கிறோம். இன்னொரு பெரிய நாயை கீழே தூங்க வைத்து விடுகிறோம். நீங்கள் பயப்படாமல் உள்ளே வாருங்கள் என்று தைரியம் சொல்லி அழைத்தார்கள். கதவருகில் ஓர் அழகான கூடை, அதில் மெத்தெந்த சுத்தமான பல ஜோடி செருப்புகள். மகள் அந்த கூடையிலிருந்து எங்கள் காலளவுக்கு ஏற்ற ஜோடிகளை எடுத்து கொடுத்து போட்டுக் கொள்ள சொன்னாள். போட்டுக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தால் பளிச்சென்ற அறைகள், கண்ணை கவரும் திரை சீலைகள், பளபளக்கும் இருக்கைகள், கம்பீரமான பியானோ, நேர்த்தியாக வைக்கப்பட்ட அழகு பொருட்கள், சுவர் அலங்காரங்கள், ஓவியங்கள், அளவான புகைப்படங்கள். வீடா இல்லை 5 நட்சத்திர விடுதியா என்று மலைத்து போனோம். தாயார் மற்றவர்களிடம் எங்களுக்கு வீட்டை சுற்றி காட்ட சொல்லிவிட்டு கடைசி கட்ட விருந்து ஏற்பாட்டை கவனிக்க சென்றார். சிரித்த முகத்துடன் தந்தையார், மகள் மற்றும் மகன் எங்களை எல்லா அறைகளுக்கும் அடித்தளத்துக்கும் தோட்டத்துக்கும் அழைத்து சென்று ஒவ்வொன்றாக விளக்கி சொன்னார்கள். அமெரிக்கா வந்த பின் தான் பெர்சிமன் என்ற சுவையான பழத்தை சாப்பிட்டிருக்கிறேன். அந்த மரத்தை அவர்கள் வீட்டில் முதல் முறையாக பார்த்தேன். வீட்டின் மரத்தரைகளும் கம்பளங்களும் அவ்வளவு சுத்தம். செல்ல பிராணிகள் வளரும் வீடு என்று சொல்லவே முடியாது. இப்படி வைக்க அவர்கள் எத்தனை சுறுசுறுப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். வீட்டு சுற்றுலா முடிந்து சாப்பிடும் அறைக்கு வந்தோம். மிகப்பெரிய 2 அடுக்கு சீன வட்ட மேஜை, மேலடுக்கில் உணவு வகைகள் பொருத்தமான பாத்திரங்களில் போடப்பட்டு வரவேற்றன. கீழடுக்கில் சாப்பிடவாகான சற்றே குழிவான வண்ணத்தட்டுகள், மேஜை கரண்டிகள், முள் கரண்டிகள், சீன சாப்ஸ்டிக்ஸ். எத்தனை முயன்றும் இவற்றை உபயோகிக்க முடியவில்லை என்பது வேறு விஷயம். காகித கைக்குட்டைகள் மேலடுக்கு சுழலக்கூடியது. எனவே சாப்பிடுவோர் அதை மெதுவாக சுற்றிவிட்டு தமக்கு வேண்டுவதை சுலபமாக எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக அமெரிக்காவில் தட்டை கையில் எடுத்துக்கொண்டு நின்றபடியோ அல்லது கிடைக்கும் இடத்தில் உட்கார்ந்தபடியோ சாப்பிட்டு பழக்கம். எனவே 10 நாற்காலிகளுடன் கூடிய மேஜை அமைப்பில் எங்கே உட்காரலாம் என்று யோசிப்பதற்குள் தாயார் புன்னகையோடு ஒவ்வொருவருக்கும் ஓர் இருக்கையை காட்டி அதில் உட்காரும்படி அன்பு கட்டளை இட்டார். அவர் உட்கார சொன்ன இடங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வசதியாக இருந்தன. நாங்கள் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுபவர்கள் என்பதால் அவர் எல்லாமே சுத்த சைவமாக செய்திருந்தார். மிதமான உப்பு, காரத்துடன் காய்கறி சாதம், கண்ணாடி நூடுல்ஸ், கொச்சு போன்ற சுவையுடைய சீன கத்திரிக்காய் பதார்த்தம், உருளைக்கிழங்கு மசாலா போன்ற ஒன்று, செலரியையும் உருளைக்கிழங்கையும் மெல்லிய கீற்றுகளாக நறுக்கி நிறம் மாறாமல் அரைவேக்காட்டில் வதக்கிய கறி, சிறப்பு காளான் வகைகளை கொண்டு சோயா சாறு சேர்த்து செய்து பொரியல், பெரிய சதுர வடிவத்தில் வெட்டி பொன்னிறத்தில் வறுத்து வெங்காயத்தாள்களால் அலங்கரிக்கப்பட்ட டோஃபு, மாவுடன் பல்வேறு காய்கறிகளை சேர்த்து எண்ணெயில் பொறித்த பருப்பு சிறி சுவையிலான வெள்ளை நிற பண்டம், ஒவ்வொன்றுக்கும் ஏற்றாற் போன்ற மனமுள்ள கிரேவிகள், சிவப்பு மொச்சையை கொண்டு அரை சர்க்கரை போட்டு பேக் செய்த இனிப்பு வகை, குளிர்பானங்கள் என்று விமர்சையான விருந்து. சாப்பிட்டது 8 பேர். ரீஸ் அவ்வப்போது சிலவற்றை சுவை பார்த்தது. ஆனால் தாயார் 15 பேர் சாப்பிடும் அளவுக்கு சமைத்திருந்தார். 2 நாட்களுக்கு வேலை நெட்டி வாங்கி இருக்கும். ஆனால் முகத்தில் சோர்வு காட்டாமல் உபச்சாரம் செய்தார். தமிழ் விருந்துகளில் நாம் சாப்பிட்டதையே நாமே எடுக்கக்கூடாது என்பார்கள். தைவானியர்களும் அப்படி சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதா? பிரதான விருந்து முடிந்ததும் குடும்ப அறைக்கு சென்று பேசிக் கொண்டிருந்தோம். கோலமிட்ட தட்டுகளில் பழ வகைகளை கொண்டு வந்து மீண்டும் உபச்சரணை. இதற்கு மேல் அழகான செவ்வக தாம்பாளத்தில் அலங்கார கெண்டி கிண்ணங்கள் சகிதமாக சூடான பால், சர்க்கரை சேர்க்காத ஊலாங் தேநீர். வயிற்றில் இடமில்லை. ஆனால் பாரம்பரிய சீன தேநீரை குடித்து பார்க்கும் ஆர்வத்தில் ருசித்தோம். 2.5 மணி நேரம் போனதே தெரியவில்லை. ரீசும் ஒய்யாரமாக ஒவ்வொருவரின் அரவணைப்பிலும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதன் பங்குக்கு கடைசியில் தாயார் ஆங்கிலத்திலும் மாண்டரினிலும் இட்ட ஆணைகளுக்கு அடிப்படைந்து சில வித்தைகளை செய்து காட்டி எங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. விருந்தோம்பல் இனமறியாது என்று நிறைந்த உணர்வுடன் வயிற்றுடரும் தான் வீடு திரும்பினோம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.